ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களையும், நான் சார்ந்திருக்கிற விழுப்புரம் பகுதியை சார்ந்த சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன். தேவனுடைய பெரிய கிருபையில் இந்த தூத்துக்குடி பகுதியில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொது மாநாட்டில் முதலாம் நாளில் நான்காவது சத்திய உரையை நாம் கேட்கக்கூடிய வாய்ப்புக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஒரு நேரத்தில் நாம் உங்கள் மத்தியில் பேசும்படி எடுத்துக்கொண்டுட்ட பாடத்தினுடைய தலைப்பு பரிசுத்தவானின் மரணம், டெத் ஆஃப் செயிண்ட், பரிசுத்தவானின் மரணம். இந்த தலைப்புக்கான ஆதார வசனம் சங்கீதம் 116 சங்கீதம் 15 வசனமாயிருக்கிறது. அதை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம்.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது.
சங்கீதத்தில் காணப்பட்டிருக்கிற இந்த வசனம் பற்றி நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும். ரொம்பவும் பிரபலமான ஒரு வசனம். பரிசுத்தவானின் மரணம் என்ற தலைப்புக்காக நாம் எடுத்துக்கொண்டுட்ட இந்த ஆதார வேத பகுதி அல்லது ஒரு தனிப்பட்ட சகோதரியினுடைய ஓட்டத்தின் முடிவு, அவர்கள் ஜெயம் கொண்டுட்ட ஒரு மரணத்தை பெறுகிற தன்மை, இது ஒரு பரிசுத்தவானின் மரணம் என்ற வார்த்தையின் பொருள். ஆனா பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிட்டா இது தனிப்பட்ட ஒருவரை அல்ல, ஒரு வகுப்பாரை குறிக்கிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட மக்களை குறிக்கிறது, இல்ல சுருக்கமா சொல்லிட்டா முழு சபைய குறிக்கிறது. அந்த 144,000 பேரினுடைய மரணம் அல்லது அவர்களுடைய நிறைவை பற்றி பேசுது. அப்ப தலைப்பு தனிப்பட்டவருடைய முடிவு, ஆதார வசனம் ஒட்டுமொத்த சபையினுடைய நிறைவு, நம்ம கவனம் வந்து தனிப்பட்ட நபரினுடைய முடிவு அல்லது மரணத்தை பற்றி தான் தியானம் இருக்க போகுது. சரி, ஒருவேளை இந்த ஆதார வசனத்தை சிந்திச்சு பார்த்தா, ஏன்னா இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி கால சபை, கடைசி கால சபை அழைப்புக்கு உரிய காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மேற்பட்டு இன்னும் ஒரு காலம் கடந்து வரும் என்று நம்ம சொல்ல முடியாது. சோ இதுவே கடைசி. அப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக தீர்க்க தரிசன நிகழ்வுகள்ல ஒரு முக்கியமான ஒரு அருமையான நிகழ்வு எது அப்படின்னு சொல்லிட்டா முழு சபையினுடைய நிறைவு. இதை பத்தி நம்ம பேசிக்கா சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறோம். ஏனென்றால் நம்மளுடைய கவனம் வந்து ஒரு பரிசுத்தவானோட முடிவு இந்த பூமியில எப்படி இருக்கும், ஒருத்தர் தேவனோடு பண்ணிட்ட அந்த ஒப்பந்தத்தின்படி பொருத்தனையின்படி வெற்றி உள்ளவராய் அவர் மரிக்கணும்னா அவர் வாழ்க்கை எப்படிப்பட்ட பாதைகளில் பயணம் செய்யும், இல்ல அப்படிப்பட்ட மரணத்தை ஒருத்தர் வாங்கணும்னா அவர் எந்த மாதிரி ஒரு லைஃப் அவர்கிட்ட காணப்படணும். சோ இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி தான் நம்முடைய ஸ்டடியா இருந்துச்சு. அதற்காக அநேக பரிசுத்தவான்களுடைய எழுத்துக்கள் மற்றும் வேத வசனங்களை நம்ம கலெக்ட் பண்ணும்போது அதுல இந்த கலெக்ஷனுக்கு கூட சில வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அது என்ன அப்படின்னா முழு சபையினுடைய நிறைவு. அதுக்கு நிறைய விளக்கங்கள் நம்ம கொடுக்கலாம். ஆனா சகோதரர் ரசனுடைய எழுத்துக்கள்ல 3rd volume அதுல 7th chapter சில முக்கியமான 2 அடையாளங்கள் அல்லது நிகழ்வுகள் கொடுக்கிறார். ஒரு ஹோல் சபை சுவிசேஷ யுகத்தினுடைய அந்த உண்மையான சிறுமந்தை அவங்க நிறைவடைய போறாங்கன்னா அந்த நிறைவடைகிற சூழல் எப்படி இருக்கும், அதுல முதலாவது கருத்தாக அல்லது பாயிண்டாக சகோதரர் என்ன காட்டுறார் அப்படின்னா நீங்க ஸ்லைட்ல பார்க்கலாம். சபையினுடைய நிறைவு அது சம்பவிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம் அறுவடை, அறுவடை ஊழியம் முடிவுக்கு வர வேண்டும். சோ இது வந்து முதலாவது ஒரு பெரிய அடையாளம். அப்படி அறுவடையே செய்ய முடியாத அளவுக்கு சூழல்கள் நம்மை சூழ்ந்து விட்டது என்று சொன்னால் நல்ல அடையாளம் சபை நிறைவடைய போகுது. வாசிச்சு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 25:10.
அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
ரொம்ப அருமையான வார்த்தை இதுதான். சகோதரர் ரசல் எடுத்து கையாள்றாரு, கதவும் அடைக்கப்பட்டது. அப்ப அந்த அடைக்கப்பட்டது குறிக்குது அறுவடையினுடைய ஒரு முடிவு. புதியதாக எவர் ஒருத்தரும் இந்த அழைப்புக்குள்ள வர முடியாத ஒரு சூழல். ஜஸ்ட் நம்முடைய புரிதலுக்காக இரண்டாவது ஒரு அடையாளம் காட்டுறாரு. இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, பரிசுத்தவான்கள். சபை முழுமையா நிறைவடைகிற சூழல்ல இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களினுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்லது மரணம் அது ஒன் பை ஒன்னா சம்பவிச்சு கொண்டே இருக்கும். பாயிண்ட் புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாம் அநேக சகோதர சகோதரிகளா இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறோம். அப்படின்னா இப்ப புதியதான ஒரு அறுவடை ஊழியத்திற்கான முயற்சி நம்ம மத்தியில பரவலா நடக்குது. இல்ல உடன்படிக்கை பண்ணுகிறவர்களுடைய நிகழ்வுகள் கூட, நிகழ்ச்சிகள் கூட நம்ம மத்தியில நடக்குது. ஆனா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நெருங்கி சபையினுடைய முடிவின் காலத்துக்குள்ள நம்ம போனா இந்த மாதிரி இருக்காது. மாறாக எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த ஓட்டத்துக்குள்ள காணப்படுகிறவர்கள் உண்மையானவர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடிப்பார்கள். மரணத்தின் அனுபவத்திற்குள்ள இல்ல இரண்டாம் திரையை நோக்கி கடந்து போவாங்க. இந்த நிகழ்வு வந்து ஒன் பை ஒன்னா நடந்துட்டே இருக்கும். இது எப்படி புரியுதா? இப்படிப்பட்ட அடையாளங்களை வேதம் எங்கேயாவது நம்மளுக்கு சொல்லுதா அப்படின்னா நிச்சயமா சொல்லுது. வசனம் வாசிச்சு பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 3:30.
அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்.
ரொம்ப அருமையான வார்த்தை. நல்ல ஒரு நிழலாகிய கதாபாத்திரம் பேசிட்டார் யோவான் ஸ்நானகன். தெரியும் அவர் எப்படிப்பட்ட நிழல். அவர் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். சபையினுடைய அந்த 144,000 எண்ணிக்கை அதனுடைய நிறைவடைதலுக்குரிய சூழல் அங்க பெருகிக்கிட்டே போகும். இங்க அந்த அழைப்புக்குள்ள இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையின் முடிவு சுருங்கிக்கிட்டே போகும். இங்க மரணம் சம்பவிச்சுட்டே இருக்கும், அங்க உயிர் தெளிந்து மகிமேல காணப்படுகிறவங்க கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த ரெண்டு வியூவும் சகோதரர் ரசலுடைய எழுத்துக்கள்ல தேர்ட் வால்யூம்ல நீங்க பார்க்கலாம். ஒருவேளை சகோதரர் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தார்னா நீங்க அதுல அந்த ரெஃபரன்ஸ் அவர் கோட் பண்ணிருப்பாரு, நீங்க படிச்சு பார்க்கலாம். இல்லைனா 7வது அத்தியாயம் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய பாடம் முழு சபையினுடைய நிறைவை பற்றியது அல்ல. மாறாக தனிப்பட்ட ஒருவர் தான் பெற்றிருக்கிற அழைப்பை ஓட்டத்தை நிறைவு பண்ணணும். என வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தர் பார்வைக்கு அருமையான. பொதுவா உலகத்துல சொல்லுவாங்க, இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே அது எதுக்கு தான் பிறக்குது அப்படின்னா மரிக்கிறதுக்கு தான் பிறக்குது. இது உலகத்தினுடைய லாஜிக்கல். ஆனா புது சிருஷ்டிகளா இருக்கிற நமக்கு நல்லாவே தெரியும், நாம இந்த அழைப்புக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னாலே, இல்ல நாம தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம் அப்படின்னாலே, அந்த உடன்படிக்கையினுடைய பேரே வந்து மரண ஒப்பந்தம். மரணம் வரைக்கும் உண்மை காக்கணும் அப்படின்னா மரணத்தை நோக்கி கடந்து போகணும். எப்ப மரிக்கிறோம் அப்ப நம்முடைய உடன்படிக்கை முழுமை அடையுது அல்லது நிறைவு பெறுது. ஆனால் ஒன்று, அந்த மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்ற மரணமாய் பரிசுத்தவானுடைய மரணம் என்ற ரீதியில அது காணப்படும். ஏன்னா ரொம்ப தெளிவு, ரெண்டு அடையாளம் பார்த்தோம். அதுல ரெண்டாவது அடையாளம் சொல்லுது, சபை நிறைவடையணும்னா ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்ல பரிசுத்தவான்கள் ஒருத்தர் ஒருத்தராக அடுத்து 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 அவர்கள் தங்கள் வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அவங்க முடிப்பாங்க. அப்படி அப்படின்னா இன்னைக்கு நம்ம கடைசி கால சபை என்று சொல்லும் போது இந்த நிகழ்வுகள் நம்ம மத்தியில வரணும். அந்த யோவான் பேசிட்ட அந்த வார்த்தையினுடைய நிஜமாக நம்ம காணப்படணும். அது எப்ப வரும்? தேவ சித்தம் அவருடைய திட்டம் எப்பவோ அப்ப வரும். ஆனா அதற்குரிய தகுதிகள், அதற்குரிய ஆயத்தங்கள் நம்ம கிட்ட இருக்கணும். சோ அதுக்குரிய ஒரு உதவியாக, ஒரு விழிப்புணர்வாக இந்த பாடத்தை நாம் தியானிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு தனிப்பட்ட சகோதரர் இந்த அழைப்புக்குள்ள காணப்படுகிறவர், அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும்னா எப்ப முடிப்பார்? அப்படி ஒருத்தர் ஓட்டத்தை முடிக்கணும்னா அவர் என்னெல்லாம் செய்யணும்? சபையினுடைய நிறைவு, ஒட்டுமொத்த சபையினுடைய நிறைவுக்கு ரெண்டு அடையாளம் பார்த்தோம். ஒருவேளை தனிப்பட்ட ஒரு நபர் தேவனோடு தன்னை அர்ப்பணிச்சதுல இருந்து மறிக்கிற வரைக்கும்னா அவர் வாழ்க்கையில ப்ராசஸ் அது எப்படி கடந்து போகும்? ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, சப்ஜெக்டினுடைய உதவிக்காக அந்த பாயிண்ட் நம்ம சொல்றோம். என்னன்னா 2012 ஆண்டு மார்ச் 8 நமக்கு தெரியும், நம்ம சகோதரனுடைய மரணம் அது நடந்துச்சு. அந்த மரணம் நடந்து ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அவங்களுடைய கேள்வி எப்படி இருந்துச்சுன்னா, பிரதர் இந்த மாதிரி சகோதரனுடைய மரணம் வந்து ரொம்ப கம்மியான ஏஜில் நடந்திருக்கு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்ப அவரோட சீனியர்ஸ் வந்து உயிரோட இருக்கும்போது இவர் மட்டும் எப்படி மறிக்க முடியுது அப்படின்ற கேள்வி அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. வேணா நீங்க அந்த வசனம் மறுபடியும் படிச்சு பார்க்கலாம், சங்கீதம் 50
பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார்.
ஆமா, அப்ப இந்த வசனம் நமக்கு தெரியும். ஒருத்தர் வந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும்னா அவர் பலியின் ஜீவியத்தை அவர் கடந்து போகணும். அப்ப இந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப அப்போ அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய மனசு, நம்முடைய புரிதல் எல்லாம் பாசிட்டிவா இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கிறது அப்படின்ற ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் அப்படி கேள்வி எழுப்பிட்டவங்க வந்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு கான்செக்ரேட்டட் இல்ல, சோ பேசிக்கா அவங்க அப்பதான் ட்ரூத் கேட்டு வராங்க. ஆனா இந்த மாதிரி சில நிகழ்வுகள் வந்து, செய்திகள் வந்து பரவலா கடந்து போகும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுத்துச்சு. அப்ப யோசிக்கும் போது சகோதரனுடைய எழுத்துக்களையும் இல்ல பொதுவா வேத வசனங்களை தியானிக்கும் போது ஒரு 2 முக்கியமான பாயிண்ட் நம்மளால கவனிக்க முடியுது. என்ன கவனிக்க முடியுதுன்னா, நிச்சயமா ஒருத்தர் இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டார்னா அவர் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவுபடுத்துவதற்கு 2 ப்ராசஸ் வந்து அவர் லைஃப்ல முடியணும், நடந்து ஏறணும். அது யாரா இருந்தாலும் சரி, அந்த 2 ப்ராசஸ் நடந்து ஏறுவதற்கு ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுகிற கால அளவு அது அவரை சார்ந்தது. சிலர் அந்த ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமா தன்னுடைய லைஃப்ல முடிப்பாரு, சிலர் அதுக்கு ரொம்ப ஒரு லென்த்லியான காலப்பகுதி எடுத்துக்கொள்வார். முதல் ப்ராசஸ் என்ன? ஒரு இண்டிவிஜுவல் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமா முடிக்கணும்னா முதல் ப்ராசஸ் வந்து அவர் தேவனோடு பண்ணிட்ட பொருத்தனை, அந்த பொருத்தனையை வந்து நிறைவுபடுத்தும். அது என்ன தேவனோடு பண்ணிட்ட பொருத்தனை? உங்களுக்கு தெரியும், பேசிக்கா நம்ம ஒரு ஞானஸ்நான ஒப்பந்தத்துக்குள்ள ஒருத்தர் வராருனா அப்படி வரவருக்கு என்னெல்லாம் நம்ம போதிக்கிறோம், இல்ல நாமளே அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம்னா நம்ம என்னெல்லாம் புரிஞ்சிருக்கிறோம், இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ இது வந்து அவர் தேவனோடு பண்ணிட்ட ஒப்பந்தத்தின்படி மரணம் வரைக்கும் உண்மையாக இருத்தல், தன்னுடைய பழைய மனுஷன் அல்லது மாம்சம், தன்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள், உலகத்துக்கு எடுத்த விஷயங்கள், இதுல எல்லாம் அவர் தன்னை காத்துக்கொள்றது, அதுக்குள்ள மறுபடியும் போயிடாதபடிக்கு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போறது தாராளமா சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது ஒருத்தர் மறிக்கணும், தன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு வெற்றியுள்ள நிலைமையில முழுமை அடையணும்னா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம பூமியில தான் இருக்கிறோம் ஆனா தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்படின்னா இப்படி அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றி தேவனுக்கு வந்து ஒரு திட்டம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். அவர்களை வைத்து இந்த பூமியில செய்யும்படியாக சில வேலைகளை அவர் நியமிச்சிருப்பார். இந்த வேலை கூட முழுமை அடையும். அப்ப பாருங்க, அந்த சகோதரி நம்ம கிட்ட கேட்டுட்ட கேள்விக்கு எனக்கு இதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது என்ன ஏது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை விட, ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணி வெற்றி அடையணும்னா 2 ப்ராசஸ் நடக்கணும். ஒன்னு தனிப்பட்ட முறையில பண்ண உடன்படிக்கையில உண்மையா வாழ்ந்து முடிக்கணும், இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு அது என்ன அப்படின்னா, தேவன் அவர்களை வைத்து இந்த பூமியில செய்யும்படி சில திட்டங்களையும் சில வேலைகளையும் வச்சிருப்பார். அந்த வேலைகள் அது நிறைவேறி முடிக்காமல், அவர்களை கொண்டு செய்து அது முழுமை அடையாமல் அவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போக முடியாது, மரணத்தின் பாதைக்குள்ள நுழைய முடியாது. வசனம் வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 9:4
பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
போதும், இது கர்த்தர் இயேசு பேசின வார்த்தை. அவரே நம்மளுக்கு ஆதாரம், அவரே நம்மளுக்கு அடையாளம். இப்ப நம்ம பேசிட்ட கருத்துக்களுக்கு அவர் லைஃப்ல இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். யோர்தான் அர்ப்பணிச்சார், அந்த அர்ப்பணிப்பின்படி மரணம் வரைக்கும் உண்மையா இருந்தார். ரெண்டாவது நம்ம பார்த்துட்டோம், கர்த்தருடைய வாழ்க்கையில் அவரே பேசினாரு, பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்ன செய்யலாம், கிரியை செய்யலாம். ஆனால் கிரியை செய்ய முடியாத ஒரு சூழல் வருது அப்படின்னா, நிச்சயமாகவே கர்த்தர் மரணத்தின் அனுபவத்திற்குள்ள போகும்போது அவரை கொண்டு தேவன் என்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று திட்டம் வச்சிருந்தாரோ அந்த வேலைகள் எல்லாம் செவ்வனே செய்து நிறைவேற்றப்பட்டது. சோ இந்த ரெண்டு விஷயம் முடிச்சுதான் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்குள்ள கடந்து போனார். சோ இது நமக்கு வந்து ஒரு அடையாளம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனோடு அர்ப்பணிச்சிருக்கிறோம், உண்மையான அர்ப்பணிப்புக்கு உரியவர்களாக நம்ம காணப்படுறோம். அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருக்குது. நல்லதனமா வாழ்ந்து கர்த்தருக்காக மரிக்கணும்னா இந்த ரெண்டு புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விதமான பொறுப்பு அல்லது வேலைகள் நம்ம மேல இருக்கு. ஒன்னு பண்ண பொருத்தனை, அது நிறைவேற்றி முடிக்கணும், கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும். ரெண்டாவது, நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறார், தேவன் சித்தம் வச்சிருக்கிறார், அதை கரெக்டா இந்த பூமியில செய்கிறவர்களாக நாம இருக்கணும். ரைட், இது ஒரு நல்ல கருத்து. இப்ப அடுத்தது நம்ம என்ன போகலாம்னா, சரி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. டெத் ஆஃப் செயின்ட் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட நம்ம கவனிப்பதற்கும் அதிலிருந்து நம்ம அநேக விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் நம்மளுக்கு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம இவ்வளவு நேரம் பேசுறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது போல வார்த்தைகளை கேட்கும்போது என்னதான் மனசு வரும்னா, அப்ப நான் என்ன பண்ணா, இன்னைக்கு டேட்டுக்கு இப்படி இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நான் கூட ஒரு பரிசுத்தவானாய் இருக்கலாம், அதுவும் ஒரு பரிசுத்தவானாய் மரணத்திற்குள்ள கடந்து போகலாம். ஏன்னா பொதுவா மரணம் என்பது உலகத்தில் எல்லாருக்குமே வரும், ஆனா ஒரு செயின்டினுடைய டெத் இருக்கணும். நான் ஒரு செயின்டா மரிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணும் நம்ம கேள்வி கேட்டா, அதுக்கு முதல் பாயிண்ட் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அப்போஸ்தல் பேதுரு இதுக்கு சில லிங்க் நம்மளுக்கு கொடுக்கிறார். முதல் விதமான ஒரு படி அல்லது ஒரு பாயிண்ட் அப்போஸ்தல் பேதுருவுடைய எழுத்துக்கள்ல இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அது என்ன? இரண்டு பேதுருவினுடைய நிருபம் முதல் அதிகாரம் 10வது வசனம்.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை.
ரொம்ப ஆச்சரியம், எத்தனை முறை கேட்டுட்டோம் இந்த வசனம், எத்தனை முறை தியானம் பண்ணிட்டோம். ஆனா பாருங்க, இங்க கூட இதே வசனம் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. நம்ம ஒரு பரிசுத்தமான மரிக்கணும்னா முத பாயிண்ட் நம்ம முதல்ல இந்த ஓட்டத்துக்குள்ள இருக்கிறோமான்னு செக் பண்ணும். நம்ம உண்மையிலேயே அழைக்கப்பட்டிருக்கிறோமா, உண்மையிலே இந்த அழைப்புக்குரியவங்களா, இதை முதல்ல யோசிக்கணும் இல்லைங்களா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு பரிசுத்தவானாய் நான் மரிக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னா முதல்ல இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறோமா, அந்த உறுதி அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்குதா, இது வேணும் ஃபர்ஸ்ட். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய ஆதார வசனம் நம்ம பார்த்தோம், பரிசுத்தவானின் மரணம். அந்த வசனத்துக்கு சகோதரர் ரசனுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் அவர் பதில் கொடுப்பார். ஒன்னு அவர் என்ன சொல்வார்னா, இந்த பூமியில தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி ஒவ்வொரு நாளும் அவர் மரிக்கணும். அப்போஸ்தல் பவுல் சொன்னார்ல, நான் அனுதினமும் சாகிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆகிற பலி, எந்தெந்த விஷயத்துல பலியாகி கொண்டிருக்கிறோம், இது ஒவ்வொன்றுக்குமே அந்த வசனம் சொல்லுது. அப்படி கர்த்தருக்காக, கர்த்தருடைய சத்தியத்திற்காக நம்ம பலியாகுதல், அந்த பலியாகிற ஒவ்வொன்றையும் தேவன் எப்படி பார்க்கிறார்னா, ரொம்ப அருமையான ஒன்றாக அவர் பார்வைக்கு தெரியுது. அப்பனா அந்த வசனம் வந்து நம்முடைய எவ்ரிடே லைஃப்ல கூட அது அப்ளை ஆகும். ரெண்டாவது, அடுத்துதான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அது ஒருவருடைய வாழ்க்கையோட முடிவு. வாழ்க்கையோட முடிவு கூட ஒரு மரணம். அப்ப அந்த முடிவை பற்றி கூட அதே 116 சங்கீதம் 15வது வசனம் நம்மளுக்கு ஆதாரமா காட்டப்படும். புரியணும், நம்ம இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறோம், ஒரு பரிசுத்தவானா நம்ம மரிக்கணும்னா முதல்ல இந்த ஓட்டத்துக்குள்ள, இந்த அழைப்புக்குள்ள இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா, இந்த உறுதி இந்த நிச்சயம் நம்மளுக்கு வேணும். ஏன் இது சொல்றோம்? அந்த ஆதார வசனத்துக்கு ரெண்டு ஆங்கிள் அதை நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன்னு, எவ்ரிடே லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய பலியின் ஜீவியம் மரணம், அதுக்கு கூட அந்த வசனம் பொருந்தும். ரெண்டாவது, முழுமையா இந்த பூமியை விட்டு நம்முடைய ஜீவன் கடந்து போகுதல், அதற்கு கூட அது என்ன ஆகும்னா அப்ளை ஆகும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், ஒரு பரிசுத்தமான மரிக்கணும்னா முதல்ல ஒவ்வொரு நாள் அந்த 116 சங்கீதம் 15 வசனம் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கணும். அப்படி நடந்தாதான் கடைசியில அதுவே நம்முடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒன்றாக நம்மளுக்கு அமையும். சரி, ஏதாவது நிறுவனங்கள் நம்ம கொடுக்க முடியுமா? நான் வந்து இந்த அழைப்புக்குள்ளதான் இருக்கிற, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரி நான் உணர்ந்து கொள்ளுதல்? ஏன்னா பொதுவா வசனம் கேட்கும் போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், ஒரு எமோஷனல் ஃபீலிங் வரலாம், இல்லைனா ஒரு பக்தி விருத்திக்கு அடுத்த ஒரு சிந்தை வரலாம், நிறைய நேரங்களில் நமக்கு வருது. பட் ஒரிஜினலா நான் இந்த அழைப்புக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்றத நான் எப்படி எனக்கு தானே கன்ஃபர்மேஷன் பண்ணி கொள்ளுறது, ஊர்ஜிதப்படுத்திக் கொள்றது அல்லது நிச்சயப்படுத்திக் கொள்றது எப்படி? அதுக்கு சில கருத்துக்கள், ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம். முதலாவது விஷயம், உண்மையிலேயே ஒரு சகோதரனோ சகோதரியோ இந்த அழைப்புக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப்ல எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் எடிபிகேஷன் ப்ராசஸ் அது நடந்துட்டே இருக்கும். பக்தி விருத்தி அடைதலுக்கு அடுத்த வேலைகள் அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். ஏதோ பேசிக்கா கிளாஸ் கேட்டா உள்ள வந்தோம், அப்புறம் சபைக்கு வரோம், வாய்ப்புகள் இருக்கும்போது சில ஊழியங்கள் சில கூட்டங்கள்ல பங்கெடுக்கிறோம், அவ்வளவுதான், நார்மல் லைஃப். அப்படி இருக்காது. உண்மையான அழைப்புக்குரியவருடைய லைஃப்ல அது ஒவ்வொரு நாள் பக்தி விருத்திக்கு அடுத்த வேலைகள் அவங்க லைஃப்ல போயிட்டே இருக்கும். இது நம்ம செக் பண்ணோம், நமக்குள்ள இருக்குதான். என்ன பிரதர் அர்த்தம்? பக்தி விருத்திக்கு அடுத்த வேலைகள் என்று சொன்னால் அது ஏதாவது சில தலைப்புகளாக சில வார்த்தைகளாக விளக்கம் அளிக்க முடியுமா? ட்ரை பண்ணலாம். எடிபிகேஷனுடைய ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட், எடிபிகேஷனுடைய ப்ராசஸ்ல முதலாவது விஷயம், பரிசுத்த ஆவியில் வளருதல். பரிசுத்த ஆவியில அவர் ஒவ்வொரு நாளுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துட்டே இருப்பார். ரெண்டாவது என்ன சொல்லலாம், தேவனுடைய சத்தியம், அந்த சத்தியத்தினுடைய புரிதல், அதை தெளிவாக உணர்தல், தேவனுடைய சத்தியம். இதுல அவருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். தேர்டோன், மூன்றாவது விஷயம், ஆவியின் குணலட்சணம். தெரிஞ்ச விஷயம்தான், எவ்வளவு பாடம் கேட்கிறோம், இந்த ஆவியின் குணலட்சணம் அவருக்குள்ள உருவாகும். நான்காவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம்ஸ், அடையாளம். எப்படி ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்கிறார் சரீரத்தில், அதுக்கு சில அடையாளம் பார்ப்பாங்கல்ல, கண்ணு இப்படி இறக்கி பார்ப்பாங்க, நெகத்தை இப்படி செக் பண்ணி பார்ப்பாங்க, அதுல இருக்கிற சில சிம்டம்ஸ் வச்சு இவர் உடல்நலத்தில் எப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்ப நம்ம சொல்ற விஷயம்லாம் ஆவிக்குரிய ரீதியில நம்ம இந்த அழைப்புக்குள்ள ஓட்டத்துக்குள்ள இருக்கிறோம் என்பதற்கான நிச்சயங்கள். அதுல நான்காவது விஷயமா நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னு கேட்டா, தேவனுடைய வழி நடத்துதலை தங்களுடைய வாழ்வில் உணருதல், இல்லைனா உணர்ந்து கொள்ளுதல். தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போறாரு, போன மாசம் அவர் தான் நடத்தினார். இது ஏதோ ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையின் வார்த்தை கிடையாது, அவங்க ருசிக்கணும் கர்த்தருடைய வழி நடத்துதலை, அவங்க வாழ்க்கையில ருசிக்கணும். ஒரு நாமினல் கிறிஸ்டியன் மாதிரி கிடையாது, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையாய் தேவனை உண்மையாய் அறிந்து கொண்டவராய் அவர் ருசிக்கணும். சோ அதுதான் நம்மளுக்கு இங்க காட்டப்படுது, நான்கு விஷயங்கள். இது நாளுமே ஒரு எடிபிகேஷனுக்குரிய பாதை அல்லது அதனுடைய பயணம் என்று நம்ம சொல்லலாம். எந்த விஷயத்துக்காக இதை நம்ம பேசுறோம்? ஒருத்தர் இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறார் என்பதற்கான நிரூபணம், பக்தி விருத்தியினுடைய ப்ராசஸ் அவர் வாழ்க்கையில போயிட்டு இருக்கும். அது என்ன பக்தி விருத்தி? பரிசுத்த ஆவி, தேவனுடைய சத்தியம், ஆவியின் குணலட்சணங்கள். ரொம்ப லாஸ்டா பார்த்துட்டோம், பிராக்டிக்கலா அவர் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள்ல தேவ ஆவியினுடைய வழி நடத்துதலை அவர் பர்சனலா தெளிவாக உணர்வார். இது ஒரு நல்ல நிரூபணம். இரண்டாவது நிரூபணம் சொல்லிட்டா, ஊழியம். தேவனுடைய ஒரு ஊழியக்காரனாய், தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவியாய் அவர் இருப்பார். அது நல்ல ஒரு ஆதாரம். அவர் இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு எவிடன்ஸ், கர்த்தருடைய கரத்தில் ஒரு நல்ல பாத்திரமாய் அவர் பயன்படுத்தப்படுதல். சோ இது ரெண்டு விஷயத்தை வச்சு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம், நமக்குள்ள இது இருக்குதா? பக்தி விருத்தியினுடைய ப்ராசஸ் நம்ம லைஃப்ல உணர முடியுதா? உணர முடிஞ்சா நம்ம கொஞ்சம் திருப்தி கொள்ளலாம், உண்மையிலேயே தேவன் நம்மளை இந்த அழைப்புல வச்சிருக்கிறார். இரண்டாவது விஷயம் பார்த்துட்டோம், தேவனுடைய கரத்துல ஏற்ற பாத்திரங்களாய், அவருக்கே பிரியமானவர்களாய் அவருடைய வேலைகள்ல நாம் பயன்படுத்தப்படுது. நாமளாக செயல்படுகிறது அல்ல, அவரே பார்த்து அவருக்கு ஏற்ற பணிகள்ல நம்மை ஒரு பாத்திரங்களாக வைத்து அவர் பயன்படுத்துவார். சோ இது வந்து நல்ல அடையாளம், இந்த அழைப்புக்குள்ள நம்ம காணப்படுகிறோம் என்பதற்கு. அப்ப ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்தை அடையணும்னா மொதல் பாயிண்ட், இந்த அழைப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்ற நிச்சயத்தை அறிந்து கொள்ளணும். இப்ப நெக்ஸ்ட், பரிசுத்தவானின் மரணத்தை நம்ம வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அதை அடைவதற்கான வளர்ச்சி பாதைகள் இருக்கு. உள்ள இருக்கிறோம் தெரிஞ்சு போச்சு, இப்ப உள்ள இருக்கிற நம்ம என்ன பண்ணணும், பயணம் பண்ணணும். எதை நோக்கி பயணம் பண்ணணும், ஒரு டெத் ஆஃப் செயின்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். தெரிஞ்சா பத்தாது, அதை கேள்விப்பட்டிருந்தா போதாது, அது அதை பற்றிய கருத்துக்கள் சத்தியங்கள் நமக்கு நல்லா தெரியும், பத்தாது. மாறாக அதை நோக்கி நம்ம டெவலப் ஆகி நம்ம வாழ்க்கையில கடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்பனா ஒரு சகோதரர் இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறார் என்ற நிச்சயம் வந்துருச்சு. அப்படி வந்துட்டா அவர் அடுத்து என்ன செய்யணும்னா, வளர்ச்சி பாதைகள்ல தன்னுடைய வாழ்க்கைய அவர் நடத்திட்டு போகணும். காலதாமதம் பண்ணக்கூடாது, விரயங்கள் செய்யாமல் குறிப்பாக அந்த ஒரு இலக்கை தொடுவதற்கு நேராக அவர் பயணிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக நான் கருதுகிறேன் இந்த பாடத்துல. ஒருவேளை உங்களை எவ்வளவு பேர் இதை நீங்க தெளிவா கேட்க முடியுது, புரிய முடியுது எனக்கு தெரியல. நான் கூட உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அறிஞ்சிக்கிற மாதிரி பிரசன்ட் பண்றேன்னு கூட எனக்கு புரியல. பட் நம்புறோம் தேவன் கிருபை செய்வார் என்று சொல்லி மறுபடியும் நான் சொல்றேன், பரிசுத்தவானின் மரணம், அதை அந்த நிலையை அடைவதற்கான பாதை அல்லது வளர்ச்சி என்ன. சோ இதுக்கு நம்ம ஒரு மூன்று தலைப்புகள் கொடுக்கிறோம். ஒன்னு வந்துட்டு மாம்ச இச்சைகள், இரண்டாவது வந்துட்டு உலக ஆசைகள், மூணாவது வந்துட்டு பொல்லாத குணலட்சணங்கள் அல்லது ஜென்மஸ்வபாவம். மூணு விஷயம், ஒன்னு மாம்ச இச்சை, இன்னொன்னு உலக ஆசைகள், மூணாவது பொல்லாத குணலட்சணங்கள். இந்த மூணையும் கலைந்து போட்டுக்கொண்டே இருக்கணும், இல்லைனா இந்த மூன்று விஷயங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கணும் நம்ம லைஃப்ல. இதுதான் நம்ம வாழ்க்கையை சுத்தி நமக்குள்ள இருக்கும். இதை நம்ம கலைந்து போடணும், இல்ல இதை நம்ம மேற்கொள்ளணும். ரொம்ப சிம்பிள், பரலோகம் என்பது மேல இருக்கு, நம்ம எல்லாம் பூமி. லிட்ரலா சொல்லிட்டா தெரியும், இந்த பூமிக்குனே ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, புவி ஈர்ப்பு விசை. இதை விட்டு ஒருத்தர் எஸ்கேப் ஆகிறதுக்கு இது விடாது, எதுவா இருந்தாலும் இது வந்து ஈர்த்து வச்சுக்கிறோம். அப்பனா நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இந்த ஈர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு நம்ம செயல்படணும். இந்த ஈர்ப்பு விசைக்கு நம்ம நீங்கள் ஆகணும், அதை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகும். அதுதான் இப்ப நம்ம சொல்லிட்ட இந்த மூணுமே, இந்த பூமி இல்லைனா இந்த மண்ணுக்கு அடுத்த விஷயம், மாம்ச இச்சைகள், உலகத்தினுடைய ஆசைகள், பொல்லாத குணலட்சணம் அல்லது ஜென்மஸ்வபாவம், இது எல்லாமே இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம் புது சிருஷ்டி, அதே நேரத்தில் உலகத்தில் தான் இருக்கிறோம். எப்ப மேல போவோம், இந்த ஈர்ப்பு விசையை விட்டு எஸ்கேப் ஆகணும். எப்படி எஸ்கேப் ஆகிறது, இந்த மூன்று தலைப்புகளுக்கு அடுத்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நம்ம ஜெயிக்கணும். வசனம் வாசிக்கலாம், எபேசியர் 5:3-5
மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வீசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவிகள், ஸ்தோத்திரத்தால் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே.
ஆமா பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது. பைபிள்ல சில விஷயம் ஓபனா சொல்லியிருக்க, வசனங்களை நம்ம நேரடியா அப்படியே பார்க்க முடியும். சில இடங்கள்ல அப்படி இருக்கு. சில லிஸ்ட் கொடுத்துட்டு அப்போஸ்தலர்களே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஒருவேளை நம்ம தலைப்பின்படி எடுத்துட்டா, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் என்ற ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. எந்த மாதிரி இருக்கிறவங்க? எபேசியர் அந்த சபைக்கு நிருபம் எழுதும் போது அப்போஸ்தல் பவுல் சில விஷயத்தை குறிப்பிடுறார். நீங்க வேணா வீட்டில் போய் ஒர்க் பண்ணலாம். நம்ம கொடுத்துட்ட மூணு தலைப்பு: மாம்சத்தினுடைய இச்சை, உலக ஆசைகள், பொல்லாத குணலட்சணம் அல்லது ஜென்மஸ்பாவம். இந்த மூணு குணலட்சணத்துக்குள்ள அல்லது இந்த மூன்று தலைப்புக்குள்ள அந்த எபேசியர்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் அழகா அங்கங்க வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம். அது இங்க எபேசியர்ல மாத்திரமல்ல, இதே ஆங்கிள் அவர் கொரிந்து சபைக்கும் பேசியிருக்கிறார். அதே போல கலாத்திய சபைக்கும் அப்போஸ்தல் பவுல் பேசியிருக்கிறார். ஆனா அதெல்லாம் வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த அட்ரஸ் மாத்திரம் நோட் பண்ணிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 6:9-10 கலாத்தியர் 5:19-21 உள்ள வசனங்கள். அப்ப இந்த மூன்று கலெக்ஷன், எபேசியர், கொரிந்தியர், கலாத்தியர், இந்த மூன்று கலெக்ஷன்லயுமே அவர் எப்படித்தான் சொல்லி முடிப்பார்னா, அந்த வசனங்களை இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கிடையாது. அப்பனா இப்ப இது சபைக்கே எழுதியிருக்குது, நம்ம எல்லாம் இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறோம், நாம அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அப்படி வெளியில வந்தால் அதுதான் வளர்ச்சி பாதை. எப்படி வெளியில வர்றது? ஒரு நாள் வந்துட முடியுமா? இல்ல ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் வந்துட முடியுமா? இல்ல, அதுக்கு வாழ்க்கையில பலதரப்பட்ட அனுபவங்கள் நம்மை சூழ்ந்து நடக்கணும். அநேக உணர்வுகளும் சிந்தைகளும் நம்மளை தாண்டி கடந்து போகணும். அதுக்கு மத்தியில நம்ம நின்று காட்டணும், மாம்ச இச்சைகள் மேற்கொண்டு காட்டணும். உலக ஆசைகளுக்கு உட்படாதவன் உட்படாதவள் என்பதை மெய்ப்பித்து காட்டணும். ரொம்ப விசேஷமா நம்ம சொல்லிட்டோம், அந்த ஜென்மஸ்பாவம் பொல்லாத குணலட்சணம் நமக்குள்ள இருந்து அது மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அப்படி மேற்கொள்ளப்பட்டால் அது தேவராஜ்யத்திற்குள் நம்ம போவதற்கான ஓர் அருமையான பாதை, இல்ல டெவலப்மெண்ட். நம்ம அருமையா இந்த விஷயத்தை சொல்லலாம். இப்ப சில பாயிண்ட்ஸ். மாம்ச சிந்தை, இது எவ்வளவு பாடங்கள் கூட நம்ம கேட்டுட்டாலும் இந்த டாபிக்ல இதை கூட நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். மாமிச சிந்தை என்ன? இதை எப்படி மேற்கொள்றது? இல்லைன்னா இது என்ன? மாம்சத்திற்கு அடுத்த காரியம்னா என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய மாமிச சம்பந்தப்பட்ட தேவைகள். இந்த சரீரம் என்னென்னலாம் கேக்குது, இது என்னென்னலாம் எனக்கு தேவை, எனக்கு இருந்தே ஆகணும்னு சொல்லுது, அது எல்லாமே மாம்சத்தினுடைய தேவை. என்னெல்லாம் கேட்கும் சரீரம் அப்படின்னா, உணவு, உடை, மாமிச சம்பந்தப்பட்ட அந்த இச்சைகள், எண்ணங்கள், இது எல்லாமே இந்த மாம்சத்தினுடைய தேவை. அதனுடைய தேவைகளை அது அடையாமல் அது அமராது, அது ஓயாது. இது வந்து இந்த மண்ணில இருந்து வந்திருக்கிற மனுஷனுடைய, விழுந்து போன மனுஷனுடைய இயல்பு. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒரு புது சிருஷ்டியாக இந்த ஓட்டத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இருக்குது மிகப்பெரிய போராட்டம். இதனுடைய தேவைகளை நாம் ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும். பாருங்க, இதை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி, ஒரு வசனம் நம்ம தியானிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், புதிய ஏற்பாட்டில் அநேக இடத்துல வசனம் சொல்லுது, நாம தேவனுடைய ஆலயம் இல்லைங்களா? நம்மளுடைய சரீரம் இல்லைன்னா நாமோ, எப்போ ரட்சிக்கப்பட்டோம், எப்போ உடன்படிக்கை பண்ணமோ, அப்ப இருந்து பைபிள் நம்மளை சொல்லுது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம். ஆனா பைபிள்ல இந்த தேவ ஆலயம், டெம்பிள் அப்படின்ற வார்த்தைக்கு மெஜாரிட்டி அதிகப்படியாக ரெண்டு கிரேக்க வார்த்தைகள் மூல வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா கெய்ரோன், HIERON ஹெய்ரோன் எனப்பட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இது புதிய ஏற்பாட்டில் வந்து ஒரு 67 முறை வருது. ஸ்ட்ராங் நம்பர் 2411 கெய்ரோன் ஆலயம். இன்னொரு வார்த்தை இருக்குது நாவோஸ், NAOS நாவோஸ் எனப்பட்ட வார்த்தை. இது பைபிள்ல வந்துட்டு ஒரு 40 முறை பயன்பாடு ஆயிருக்கு புதிய ஏற்பாட்டில். ஸ்ட்ராங் நம்பர் வந்து G3485 34-85. என்ன வித்தியாசம்? நம்ம நேரத்தை கருத்தில் கொண்டு ரொம்ப சிம்பிளா பேசலாம். பொதுவா தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் ஆலயம் அப்படின்னு சொன்னாலே பைபிள் படி நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னு கேட்டா ஆசரிப்பு கூடாது. ஆனா பாருங்க, இப்போ ஆலயம் என்ற வார்த்தை கெய்ரோன் என்று சொல்லப்படுகிற அந்த மூல வார்த்தை அந்த ஆலயத்தில் எந்த இடங்களை குறிக்கும் அப்படின்னா, அந்த இடங்கள் வந்து ஒன்னு பிரகாரத்தையோ அல்லது பரிசுத்த ஸ்தலத்தையோ குறிக்கக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். இன்னும் நல்லா பிராங்கா சொல்லிட்டா, புறஜாதிகளினுடைய கோயில்கள் பத்தி பைபிள்ல எங்க வசனம் வந்தாலும் அந்த இடத்துல எல்லாம் நாவோஸ் எனப்பட்ட வார்த்தை பயன்படுத்தப்படாது, மாறாக கெய்ரோன் எனப்பட்ட வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். ஏன் அப்படின்னா, அது ஜஸ்ட் அந்த பிரகாரத்தையும் பரிசுத்த ஸ்தல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ரீதியில் இருக்கிற அந்த ஆலயத்தின் இடங்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆனால் கர்த்தர் சொன்னாரு, அவருடைய அருமையான தாசர்கள் மூலம் சொன்னாரு, நாம் தேவனுடைய ஆலயம், இந்த சரீரத்தில் தேவன் தங்கி இருக்கிறார், அவர் வாசம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அப்படி சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நல்லா உத்து பார்த்தா அங்க பயன்பாடா ஆயிருக்கும் நாவோஸ் அப்படின்ற வார்த்தை. அப்ப அந்த நாவோஸ் என்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, அது மகா பரிசுத்த ஸ்தலத்தை, தேவன் தங்கி தாபரிக்கக்கூடிய அல்லது அவர் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்தை சரியாக குறிக்கக்கூடிய வார்த்தை வந்து நாவோஸ். வாசிங்க வசனம், 1 கொரிந்தியர் 3:16.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா?
பாத்தீங்களா, அப்ப ரொம்ப அருமை நம்மளை பத்தி சொல்லி இருக்குது. தேவ ஆவி நம்மளில் வாசமாய் இருக்கிறார், நாம தேவனுடைய ஆலயம், நம்மளுடைய சரீரம். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்துல நம்ம சரீரம் தேவன் கவனிக்கிறாரு, எப்படிப்பட்ட ஒன்றாக பாவிக்கிறாரு. அதனாலதான் நம்ம சொல்றோம், மாமிச சம்பந்தப்பட்ட தேவைகள், ஆசைகள், உணர்வுகள், இதை ஒரு புது சிருஷ்டி மேற்கொள்ளணும். இதை எப்படி மேற்கொள்றது, என்ன ஏது, அது நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நம்முடைய மாமிச தன்மைகளை நம்ம உணர்ந்து கொள்ளணும். மறந்துடக்கூடாது, நான் இப்ப அர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன், உண்மையிலே இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறேன், வெற்றி உள்ள மரணத்தை வாங்கணும்னா என்ன பண்ணணும், என்னுடைய மாமிசத்தின் ஆசைகளை உணர்வுகளை நான் ஜெயிக்கணும். இந்த ஒரு புரிதல் வேணும். நெக்ஸ்ட், அடுத்தது வந்து உலக ஆசை. அந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை வந்து ஒருத்தர் மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். என்ன அது உலக ஆசை, உலகத்துக்கு அடுத்த காரியம்? உலகம் இப்ப என்ன சொல்லலாம், மாம்சத்தை தனியா பிரிச்சாச்சு. இப்ப உலகம் என்றால் அந்த இடத்துல வரக்கூடியது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு பணம், பணம் வந்து உலகம், இந்த உலகத்தினுடைய சொத்துக்கள், இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், இது எல்லாமே நம்ம சிந்திச்சு பார்த்தா இதெல்லாம் வந்து உலக ஆசைகள். இன்னைக்கு டோட்டல் உலகமே இதுல தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. பட் ஒரு புது சிருஷ்டி எப்படி இருக்கணும் வாசிக்கலாம். கர்த்தர் சொன்ன வசனம் மத்தேயு சுவிசேஷம் 6:24.
இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
எவ்வளவு அருமையான வசனம் இல்லையா? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இன்னைக்கு நம்ம உலக பொருளுக்கு ஊழியம் செய்யறோமா? உலக பொருளுக்கு ஊழியம் செய்தல் என்றால் என்ன? நம்ம கிட்ட என்னென்னலாம் உலக பொருள்கள் இருக்கு? ஒருவேளை ஒருத்தர் உண்மையிலேயே இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்தவானின் மரணத்தை வாங்குவதற்காக அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கிறார்னா, இந்த உலக பொருளுக்கடுத்த காரியத்தில் அவர் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? உண்மையிலே இந்த உலகத்தின் வசதி வாய்ப்புகள் என்பது இந்த ஓட்டத்திற்கு ஆபத்து. ரொம்ப ஓபனாவே நம்மளுக்கு வசன ஆதாரம் இருக்கு. கர்த்தரே சொன்னாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த பணத்துக்கடுத்த விஷயத்தில் மாத்திரம் பைபிள் இவ்வளவு பகிரங்கமா சொல்லுது, மற்ற திறமைகள் பத்திலாம் ஏன் பேசுறது இல்ல அப்படின்னு கேட்டா, இந்த செல்வம் இருக்கிறவங்களால முழுசா தங்களை ஒப்பு கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, தங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தின் மேல ஒரு ஈடுபாடு, ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அதன் மேல காணப்படும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், ஒரு ஐஸ்வர்யம், உலக ஐஸ்வர்யம் என்பது ஆபத்து. ஒருவேளை ஒருத்தர் இயல்பாகவே இந்த அழைப்புக்குள்ள வரும்போது அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமான இருந்தார்னா அது வேற, அது அவருக்கு இருக்கிற தாளந்து. அநேகருக்கு தாளந்துகள்ல வித்தியாசம் இருக்கும். ஒருத்தர் ஐஸ்வர்யமான இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டாரு, வீடு வாசலோட சொத்து சொகத்தோட வந்துட்டார்னா இது தாளந்து. இந்த தாளந்தை இனி அவர் கர்த்தருக்காக செலவழிக்கணும். ஆனால் ஒருத்தர் ஐஸ்வர்யமான இந்த ஓட்டத்துக்குள்ள வரல, ஆனா இந்த ஓட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர்யமான மாறினா இது எப்படி இருக்கும்? இதுக்கு நம்மளுக்கு வேதத்தில் எங்கேயுமே ஆதாரம் காட்ட முடியாது. ஐஸ்வர்யமான இருந்து அவர் தேய்மான ஆனதை வேணா நம்ம பைபிள்ல ஆதாரம் காட்டலாம். ஆனா ஒருத்தர் ஐஸ்வர்யமான இல்லாமல் இந்த ஓட்டத்துக்குள்ள வந்து ஒருத்தர் ஐஸ்வர்யமான ஆயிட்டா இது கொஞ்சம் உல்டாவா இருக்குது. இந்த அழைப்பு பத்தி கர்த்தர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிரமாணங்கள், அந்த கட்டளைகளுக்கு இது கொஞ்சம் நேர் ஆப்போசிட்டா இருக்கு. இதுதான் நம்ம சிந்திக்கணும். அப்ப நான் யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம், நம்ம இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறோமா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணும். ஆமா, இந்த அழைப்புக்குள்ளதான் இருக்கிறேன், இருந்தேன். ஆனா ஒருவேளை இன்னைக்கு டேட்டுக்கு அந்த பரிசுத்தவானின் மரணம் என்ற ப்ராசஸ்ல நம்மளால முன்னேற முடியல, முன்னேறி இருக்கணும், இந்நேரம் கடந்து போயிருக்கணும். அப்படி கடந்து போகலன்னா ஏன் கடந்து போகல? அப்படி கடந்து போகாதவர்களை நம்ம ஒருவேளை கவனிச்சு பார்த்தால் அவங்க நிச்சயமா கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கணும். இந்த உலகத்தில் அவர்கள் செல்வவான்களாக முன்பு இருந்ததை விட அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஐஸ்வர்யம் என்பது அது உயர்ந்திருக்கும். எப்படி இந்த ஐஸ்வர்யம் உயர்ந்துச்சு? அதான் பிரதர் ரசல் சொல்வார், சில நேரம் தங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுச்சுன்னா, அந்த அந்த வசனத்தை செயல்படுத்தும் போது கூட தேவ பிள்ளைகள் எப்படி நினைச்சிடுறாங்க அப்படின்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவார்? திருப்பி கொடுப்பார். அப்ப தங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்ற செல்வத்தை செலவழிக்கும் போது கூட ஒரு புது சிஷ்யோட மைண்ட் எப்படி போகுது? ஆனா அப்படி போகக்கூடாது. அதை சொல்லிட்டு சொல்றார் சகோதரர், என்ன ஆச்சரியம், இது இது போன்ற எண்ணங்கள்ல தேவனுடைய ஜனங்கள் ஊழிய செஞ்சா அது எந்த வகையில நியாயம்? அப்ப அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஆசைகள் என்று சொல்லும் போது, இந்த உலகத்தினுடைய பணம், இந்த உலகத்தினுடைய லக்ஸரி, மேன்மையான வாழ்க்கை, இது என்னைக்குமே நம்மளை பரிசுத்தவானின் மரணம் என்ற ஸ்தானத்துக்குள்ள கொண்டு போகாது. வரலாற்றை திருப்பி பார்த்து ஒருவேளை நமக்கு தெரிஞ்சு யாராவது பரிசுத்தவானா மரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி மரிச்ச யாரோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஓட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒருவர் உலகத்துல பெரிய ஆள் ஆகிறார்னா, உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் பெரிய ஆள் ஆகிறார்னா, அப்படி அவர் பெரிய ஆள் ஆகுவதற்கு ஆவிக்குரிய காரியத்தை அவர் வித்துதான் அந்த ஸ்தானத்துக்கு அவர் உயர்ந்திருப்பார். வாசிச்சு பாருங்க வசனம், மார்க்கு சுவிசேஷம் 8:35.
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான்.
தொடர்ந்து படிங்க.
மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துவதால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்?
ஆமா, இந்த வசனத்தை நடைமுறையா சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை சீசர்கிட்ட பேசினார். இன்னைக்கு நான் கூட ஒரு சீசன், ஒரு சிசி. இப்ப என்கிட்ட கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இந்த வார்த்தை எனக்கு எப்படி அப்ளை ஆகுது? இது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் சொல்றோம். ஒருத்தர் சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் பெரிய ஆள் ஆகிறார்னா இது வந்து நல்லதல்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட ரீதியில் அது உயர்த்தப்பட்டால் அதை நம்ம சிந்திக்கணும். இப்படி உயர்வதற்கு அவர் எதையோ ஒன்றை விலையாக கொடுத்திருக்கணும். ஏன் அந்த விலை? அது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியாக இருக்கக்கூடாது. அப்பனா அவர் பரிசுத்தவானுடைய மரணத்தை அந்த இலக்கு நோக்கி பயணிக்கிற விஷயத்தில், ஒருவேளை மாம்சத்திற்கு அடுத்த காரியத்தில் அவர் ஒருவேளை நல்லவராயிருந்து மேற்கொள்ளக்கூடியவராயிருந்து, ஆனா இந்த இரண்டாவது பாயிண்ட்ல அவர் மிஸ் பண்ணிட்டார்னா, சோர்ந்துட்டார்னா, அது கூட அவரை வெற்றி உள்ளவராய் கொண்டு போகாது, நடத்திட்டு போகாது. சரி, இதோட நம்ம தேர்ட் ஒன் மூணாவது விஷயத்திற்கு போகலாம். ஜென்ம சுபாவம் அல்லது பொல்லாத குணங்கள், இவைகளை நாம் களைதல். கலாத்தியர் 5:20-21 வசனங்கள் தெளிவா சொல்லுது அந்த ஜென்ம சுபாவத்தினுடைய குணங்கள் பத்தி. வாசிங்க.
விக்கிரக ஆராதனை, பிள்ளை சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம்.
நம்ம அந்த பகைகள்ல இருந்து லிஸ்ட் எடுக்கணும். பகைகள்ல இருந்து லிஸ்ட் எடுத்தா களியாட்டுகள் வரைக்கும் ஒரு 11 விஷயம் பேசுறாங்க. இந்த 11 விஷயமும் இது ஜென்ம சுபாவத்திற்கு அடுத்த காரியம். இன்னொரு வசனம் படிங்க, தீத்து 2:14 வசனம்.
அவர் நம்மை சகல் அக்கிரமங்கள் நின்றும் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி.
அப்ப இதுல நம்ம பார்க்கிறோம், அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டுக் கொண்டு. இதை பத்தி சகோதரர் ரசலுடைய எழுத்துக்கள் ரீப்ரின்ஸ் நம்பர் 2516 25:16 அந்த ஆர்டிக்கல் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஜென்ம சுபாவம் என்பது நமக்குள்ள இருத்தல் என்பது உண்மைதான். கலாத்தியர் நம்ம படிக்கிற அந்த வசனங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இருக்குன்னா எப்படி நான் ஒரு பரிசுத்தவானா உருவாகிறது? அதுதான் இன்னொரு வசனம் பார்த்துட்டோம், தீத்து 2:14 சகல அக்கிரமங்களில் நின்றும் நம்மை மீட்டுக் கொண்டு. அந்த மீட்டுக் கொண்டு என்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில நடந்து முடிந்த ஒரு விஷயம் அல்ல, நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அப்ப நம்ம வந்து இந்த பூமியில ஒரு சிறப்பு வாய்ந்தவங்களா, நல்லவங்களா நம்ம இருந்தோம், அதனால தேவன் நம்மளை இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வந்தார், அப்படி கிடையாது. நம்ம ஒரு விசேஷமான ஜனங்களா பூமியில இருந்தோம், இந்த விசேஷமான ஜனங்கள் எனக்கு வேணும், அப்படி சொல்லி தேவன் நம்மளை இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வரல. மாறாக நம்ம ஒன்றும் இல்லாதவர்களா இருந்தோம், நம்மை அவர் தெரிந்தெடுத்து இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வந்து நம்மை விசேஷமானவர்களாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா, மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அப்பனா இந்த ஜென்ம சுபாவத்தினுடைய குணங்கள், பொல்லாத குணங்கள் என்பது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, சகல அக்கிரமங்கள் நின்றும் நம்மை மீட்டுக் கொண்டு. அப்ப இந்த குணம் கூட நம்ம விட்டு கலைந்து போடப்படணும். அப்ப மூணு விதமான எண்டு. ஒரு எண்டு நம்ம என்ன பார்த்துட்டோம், மாமிசம். இன்னொரு எண்டு நம்ம பார்க்கிறோம் உலகம். மூணாவது பார்க்கிறோம் ஜென்ம சுபாவம் அல்லது பொல்லாத குணம். இந்த மூன்று ஈர்ப்பு விசைகள், இந்த மூன்று ஈர்ப்பு விசைகள்ல இருந்து ஒரு புது சிருஷ்டி எந்த அளவுக்கு வெளியில போயிட்டே இருக்கிறாரு, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்துட்டா இந்த ஈர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு அவர் மேல் நோக்கி கடந்து போவார். இதுதான் நமக்கான வளர்ச்சி பாதை. அப்பனா இன்னைக்கு நான் வளரணும், நான் ஒரு செயின்டா என்னுடைய வாழ்க்கை முடியணும் அப்படின்னா, இந்த மூன்று தலைப்புகள் நல்ல ஸ்பிரிச்சுவல் தலைப்பு, ஒரு கேரக்டர் ஸ்டடீஸினுடைய தலைப்பு, இது நம்மளுக்கு அவசியம். இதை நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை ஒரு சகோதரர், வளர்ந்த சகோதரர் சத்தியத்தில், இல்ல ஒரு சகோதரர் உண்மையான சகோதரர், இதெல்லாம் நம்ம எதை வச்சு நிர்ணயம் பண்ணலாம், இல்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மூணு விஷயத்துல அவரை பார்க்கணும். அவருடைய மாம்சத்தின் ஆசபாசங்கள்ல அவர் யாரு? ஒரு 2 இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ், ஒரு 7 இயர்ஸ், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு டேட்டுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? அதே மாதிரி இந்த உலகத்தின் காரியம், இந்த உலகத்தினுடைய ஆசைகள் ஆசபாசத்துக்கு அடுத்த விஷயத்துல ஒருத்தர் ஒரு 5 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறார்? சேம் விஷயம், கேரக்டர், பொல்லாத குணங்களுக்கு அடுத்த விஷயத்துல அவர் எப்படி மாறி இருக்கிறார், இது வச்சு நாம கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து அப்போஸ்தல் பேதுரு சொன்ன ஒரு வசனம் படிச்சு பாருங்க, 2 பேதுரு 1:4
இச்சையினால் உலகத்திற்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு
மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
ஆமா, நம்ம காமிக்கிற வசனம் எல்லாமே நம்மளுக்கு நன்கு பலட்சியமான வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. இந்த உலகத்தில் உண்டாயிட்ட கேடு என்ன? இந்த மாமிசம் இங்கேயே விட்டுட்டு போறோம். வேற இந்த உலகத்தின் சொத்துக்கள், உடைமைகள், இது எதையும் என்ன பண்ண முடியாது, கொண்டு போகவே முடியாது. பொல்லாத குணலட்சணம், அப்படிப்பட்டவர் யாருமே மேல போகவே முடியாது. அதான் சொல்றார், இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்பி. எப்படி தப்பிக்கிறது? இந்த ஈர்ப்பு விஷயம்லேருந்து எப்படி வெளியில வர்றது? அதுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உண்மையிலே இருக்கிறோம். இப்ப நான் அடுத்து என்ன செய்யணும்? இந்த ஒரு டெவலப்மெண்ட், இந்த ஒரு நிலைமையை அடைவதற்கான முன்னேற்றம் நம்ம ஒவ்வொருத்தர் லைஃப்ல அது போகிக்கொண்டே இருக்கணும். ஈஸியா இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுட்டு பேசுற நானோ நீங்களோ இதை நடைமுறை வாழ்க்கையில வாழ்றது என்பது ஈஸியா? பணத்தை தியாகம் பண்றது, சொத்துக்களை தியாகம் பண்றது, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு முன்னேறக்கூடாது, இல்ல அது நம்மளுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கிட்டு ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைய பேசலாம், மற்றவங்க சொல்லி கேட்கலாம், படிக்கலாம். அப்படி யாராவது வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப கண்ணை எவ்வளவு தூரம் திறக்க முடியுமோ அப்படி திறந்து ஆச்சரியமா பார்க்கலாம். அப்படி யாராவது ஒருத்தர் வாழ்ந்து முடிச்சாங்கன்னா அவங்கள பத்தி ரொம்ப புகழ்ச்சியான வார்த்தைகள் வெளியிடலாம். ஆனா யோசிச்சு பார்த்தால் நம்ம ஒவ்வொருத்தருமே அதற்காகத்தான் இந்த அழைப்புக்குள்ள காணப்படுறோம். இதுதான் நிஜம். எப்படி பிரதர் வாழ்ந்தது? இப்படி எல்லாம் விஷயம் கேட்டாலும் நடைமுறை வாழ்க்கையில அந்த சிந்தை அற்றவனாய், அந்த சிந்தை அற்றவளாய் எப்படி வாழ்ந்தது? அதுக்கு கர்த்தருடைய சில வார்த்தைகள் நமக்கு உதவி செய்து. முதலாவது விஷயம், லூக்கா 10:42.
தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை வீட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
இதான் வார்த்தை, தேவையானது ஒன்றே. நம்ம லைஃப்ல எது தேவை? நம்ம கூட சிந்திச்சு பார்த்தோம், வீட்டில் இருக்கிற பொருட்கள், கைகளில் இருக்கிற பொருட்கள், இதுல எத்தனை பொருட்கள் இல்லைன்னா கூட என்னால புது சிருஷ்டியா வாழ முடியும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா நிறைய பொருட்கள் தேவையில்லாம தான் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, தேவையானது ஒன்னே ஒண்ணு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஸ்பிரிச்சுவலினுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்திற்கு அவசியமானவைகள் மாத்திரமே நம்மளுக்கு போதும். இதை இன்னொரு வார்த்தையில சொல்லிட்டா எப்படி சொல்லலாம்னா, போதும் என்ற மனசு. இந்த மனசு கொண்டவங்களா நம்ம இருக்கணும். இந்த கண்ணுக்கும் இந்த மனசுக்கும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும், எல்லாத்தையும் தனக்கு ஈட்டிக்கொள்ளணும், சம்பாதிச்சு கொள்ளணும் தான் நினைக்கும். ஆனா பைபிள் சொல்லுது, தேவையானது ஒன்னு, எது தேவை அதுல மாத்திரம் நம்ம கவனங்கள் இருக்கட்டும், மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட், இன்னொன்னு நம்ம என்ன சொல்லலாம், 1 Corinthians 9:25.
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம்.
ஆமா, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், ஏன்னா செல்ஃப் ரெஸ்ட்ரைன்மெண்ட், தன்னடக்கம், இது ஒரு புது சிருஷ்டிக்கு வேணும். மாம்சத்திற்குரிய பொல்லாத எண்ணங்கள் செயல்கள் மாத்திரம் கிடையாது, அனைத்து விஷயத்திலையும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இச்சை அடக்கம் என்பது அவசியம். பணம், பதவி, ஸ்தானம், புகழ்ச்சி, இது எல்லாத்திலையுமே நம்ம எப்படி இருக்கணும், இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும். ஜஸ்ட் ஒரு தாட் தான் அதை ஷேர் பண்றோம், நீங்க மேற்கொண்டு ஸ்டடி பண்ணிக்கொள்ளலாம். போதுமென்ற மனசு, இச்சை அடக்கம், மூணாவது விஷயம். இப்படியெல்லாம் கருத்துக்கள் சத்தியங்கள் கேட்டாலும் எப்படி இப்படிதான் நடைமுறையில வாழ முடியும்? அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, ஆதியாகமம் 31:42. யாக்கோபு எனப்பட்ட கதாபாத்திரம் அவர் பேசுறாரு, தன்னுடைய உறவினர் கிட்ட சொல்றாரு, ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துலன்னா, போதுமென்ற மனசு, இச்சை அடக்கம், மூணாவது தேவ பயம் இல்லைன்னா பயபக்தி, இது எப்பயுமே நம்ம லைஃப்ல இருக்கணும். யாருக்கு எப்படி இருக்கிறோமோ அல்லவோ தேவனுக்கு அடுத்த விஷயத்துல ரொம்ப பயபக்தி கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். சோ இந்த மூணு காரியத்தை நம்ம மனசுல வச்சு நம்ம சிந்திச்சு பார்த்துட்டு இருந்தால் அந்த இச்சைகளுக்கு அடுத்த விஷயம், உலகத்தின் ஆசபாசங்களுக்கு அடுத்த விஷயத்துல குணலட்சணத்துக்கு அடுத்த விஷயத்துல நாம் ஜெயிப்பதற்கு அது உதவி செய்யும். போதுமென்ற மனசு, இச்சை அடக்கம், பயபக்தி, தேவன் மேல, தேவனுடைய வார்த்தைகள் மேல எப்பயுமே இருக்கும். சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. தேவன் நம்மளுக்கு உணர்த்துகிற விஷயம், அறிவுறுத்துகிற விஷயத்த சாதாரணமா நினைக்கவே கூடாது. ரைட், இதெல்லாம் வளர்ச்சி பாதை. சரி பிரதர், ஒருத்தர் இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறார், உறுதிப்படுத்தி கொண்டார், வளர்ச்சி பாதையை புரிஞ்சிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டார். இப்படி வாழுகிறவர் இப்ப எண்டுக்கு வரார், பக்கத்துல வரார், இரண்டாம் திரையினுடைய பக்கத்துல வரார், பரிசுத்தவானின் மரணம் என்ற அந்த இலக்குக்கு பக்கத்துல வரார். அப்ப அவர் எப்படி இருப்பார்? ஒருத்தர் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்க போறார்னா அதுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்ன, இல்ல அறிகுறிகள் என்ன? பொதுவா ஒருத்தர் சாக போறாருன்னா சரீரத்தில் எப்படி இருக்கும்? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா செக் பண்ணுவார் இல்லைங்களா? செக் பண்ணிட்டு சொல்லிடுவார், எங்களால ஒண்ணுமே முடியாது, அவ்வளவுதான், இவ்வளவு டைம், இவ்வளவு நாள், இதுக்கப்புறம் அவர் மறிச்சிருவார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவா, நன்மைக்கு எதுவா நம்ம மறிக்க போறோம், பரிசுத்தமான மறிக்க போறோம்னா அந்த முடிவு நிலை அது எப்படி இருக்கும்? ரெண்டு பாயிண்ட் இங்க ஷேர் பண்ணலாம். ஒன்னு வந்து தேய்மானம். அவருடைய லைஃப் வந்து நல்லா தேய்மானம் ஆயிருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து வலி, பெயின், ரொம்ப வேதனை அனுபவத்திற்குள்ளையும் பாதைக்குள்ளையும் அவர் கடந்து போனவராய் அல்லது கடந்து போயிருக்கிறவராய் அவர் இருப்பார். அது என்ன தேய்மானம்? வாசிங்க வசனம், பிலிப்பியர் 3:11.
அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்.
இதுதான் பாயிண்ட். தேய்மானம் வந்து ஒரு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வேர்ட். அது ஒருவேளை அதை நம்மளுக்கு புரியற மாதிரி பேசினா எப்படி பேசுறான்னா, நஷ்டம், நல்லா நஷ்டம் அடைஞ்சிருப்பார் வாழ்க்கையில இந்த பூமிக்கு அடுத்த விஷயத்துல. நெக்ஸ்ட் வந்து இழந்திருப்பார். தேய்மானத்தை வந்து நஷ்டம் சொல்லலாம், இழப்பு சொல்லலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் எனக்கு லாபமா இருந்தவைகளை நஷ்டம் என்று விட்டேன். ஜஸ்ட் ஒரு சிந்தனை நமக்குள்ள வரணும். என்ன சிந்தனைனா, இந்த அழைப்புக்குள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நிமித்தமாய் இந்த உலகத்துல நான் இழந்தது என்ன? சோ இந்த கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குள்ளயுமே அது வர வேண்டிய ஒன்று. ஏன்னா அப்போஸ்தல் பவுல் அதான் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகளை நான் நஷ்டம் என்று விட்டேன். நம்ம கர்த்தர் இயேசுவை பார்த்தா அவர் ஒரு பரிபூர்ணர். அவருக்கு இருக்கிற உரிமைகள், சிலாக்கியங்கள் எல்லாவற்றையும் அவர் இழந்தார், நஷ்டம் நஷ்டப்பட்டார். அப்போஸ்தலர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு நாமோ அப்படி நம்ம வாழ்க்கையில இந்த ட்ரூத்துக்கு வந்தது நிமித்தமாய் நம்ம இழந்தது என்ன? இதை நம்ம மற்றவங்கிட்ட சொல்ல வேண்டாம், நமக்கு நாமே நம்ம கேட்டுக் கொள்ளலாம். வாசிங்க கொலோசையர் 3:3.
ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
ஆமா, இது என்னன்னா, இது நம்முடைய ஃபியூச்சர் பத்தி இருக்கிற வசனம். பொதுவா நம்ம நஷ்டம் அடைகிறதுக்கு இழக்கிறதுக்கும் நமக்குள்ள ஒரு மைண்ட் வந்துட்டே இருக்கும், பிரதர் எல்லாத்தையும் இழந்துட்டா நாளைக்கு என்ன பண்றது, எதிர்காலத்தில் என்ன பண்றது, நம்மை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படி இருக்கும். ஆனா யோசிச்சு பார்த்தா இப்ப கர்த்தர் வந்து அவரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அவர் வாழ்க்கை முடியும் போது அவர் என்ன செஞ்சுட்டு போனார், இல்லைன்னா உண்மையான பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்க? நம்ம ஒருவேளை எதிர்காலத்துக்கு நம்மை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னா தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்புல நம்ம உண்மையா வாழணும். அப்படி வாழ்றதை விட ஒரு பெஸ்டான விஷயம், நம்மை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா செய்து வைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிற போக்கு, நிலவரங்கள் எல்லாமே நமக்கு தெரியுது, வேற எது ஒன்றும் நம்மை சார்ந்து இருக்கிறவர்களை காப்பாற்றாது, பாதுகாக்காது. உண்மையான தேவபக்தி அல்லது அந்த தேவபக்திக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து மறிக்கிறத விட வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஒருத்தர் அந்த இலக்கத்தோட போறார்னா அவருடைய வாழ்க்கையில தேவனுக்காக, அவர் சத்தியத்துக்காக, இந்த அழைப்புக்காக எல்லாவற்றையும், இந்த பூமிக்கு எடுத்த காரியத்தையும் இழந்திருப்பார். எக்ஸப்ட் அவருடைய ரட்சிப்பு. தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை தவிர மற்ற அனைத்தையுமே அவர் இழந்திருப்பார். அது என்னென்ன தேவன் கேட்கிறாரு? உடல் ஆரோக்கியமா, இல்ல பூமியில இருக்கக்கூடிய ஸ்தானங்களா, மற்றவர்கள் தங்களை பெருமையாக பேர் புகழோடு பேசக்கூடிய வார்த்தைகளா, எல்லாத்தையும் அவர் இழந்திருப்பார். சோ இது ஒன்று. நெக்ஸ்ட், ஒருத்தர் அந்த முடிவு நிலையை அடைய போகிறார்னா அவருக்குள்ள இருக்கிற அடையாளங்கள் வந்து வலி, பெயின். அந்த இருதயத்தினுடைய நோவு அவருக்குள்ள நல்லா இருக்கும். அதுல நன்கு பழக்கப்பட்டு அதனுடைய உச்சக்கட்ட அனுபவத்துக்குள்ள அவர் போயிட்டு வந்திருப்பாரு, இல்ல போயிட்டு கூட இருப்பார். ஏன்னா இது நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை. அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடிக்கும் போது ஒரு வலி உள்ள இருதயத்தோட தான் அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். அப்ப இந்த வலிக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்கலாம்? தேய்மானத்துக்கு எப்படி இழப்பு நஷ்டம் கொடுத்தோம், அந்த மாதிரி இந்த வலிக்கு என்ன கொடுக்கலாம்னா பாடுகள், துன்பங்கள், கஷ்டம், அவமானம், நிந்தனைகள், இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை சுத்தி வரும். அப்படி வரும்போது குழம்பிடக்கூடாது. ஒரு பரிசுத்தவானா மரிக்கணும்னா இது அனைத்துமே நம்மளுக்கு அவசியம். சிந்திச்சுக்கலாம். அதுக்கு மத்தியில என்ன சிந்திக்கலாம்னா நம்ம தரப்புல பிழைகள், தவறுகள், பாவங்கள், அநீதிகள் ஏதாவது இருக்கான். அதனாலதான் எப்பயுமே சரி இந்த பாடுகள், துன்பங்கள், போராட்டங்களுக்கு மத்தியில, வலி வேதனைகளுக்கு மத்தியில ஒருத்தர் தொடர்ந்து ஓட்டத்தை நிறுத்தாம ஓடணும்னா அதுக்கு ஒரு நல்ல புரிதல் அவசியம். அந்த புரிதல் என்ன அப்படின்னா, நாம என்னைக்கும் நீதி உள்ளவர்களாக, நீதியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனா இந்த ஒரு கோட்பாடு, இந்த ஒரு சிந்தை, இந்த ஒரு எண்ணத்தை மற்றவர்களிடம் நம்ம எதிர்பார்த்திடவே கூடாது. நாம நீதி உள்ளவர்களாக இருக்கணும், ஆனா மற்றவங்களும் அப்படி இருக்கணும் அப்படி நம்ம எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் இயேசு அப்படி எதிர்பார்த்திருந்தார்னா அவர் மரணத்தை தொற்றுக்க முடியாது. அப்போஸ்தலர்கள் அப்படி எதிர்பார்த்திருந்தாங்கன்னா அந்த போராட்டமே, அந்த வாழ்க்கை பாதையே வேற பக்கம் அது திரும்பியிருக்கும். அப்ப இதுதான் அந்த வலி வேதனைகளுக்கு மத்தியில நாம் கடந்து போகும்போது நின்றாம தளர்ந்திராம தொடர்ந்து ஓடுவதற்கான பாதைகள். சோ அப்ப அந்த வலி வேதனைகள் நிரம்பியவராய் ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பதற்குரிய பாதையில் அவர் இருக்கிறார், இல்ல பக்கம் வந்திருக்கிறார்னு அர்த்தம். இப்ப சப்ஜெக்டினுடைய முடிவு, நேரம் கடந்து போயிடுச்சு. வாசிக்கலாம் ஆதார வசனம், சங்கீதம் 116:15.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது.
கடைசி கால சபை, நிறைய தீர்க்க தரிசன நிகழ்வுகள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம எல்லாருமே. இந்த யுகத்தின் ஆரம்பம் எப்படி இருந்துச்சோ அதே போல முடிவு இருக்கும். அப்ப மரணம் என்ற ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம இன்னைக்கு தியானம் பண்றோம்னா, பொதுவா மரணம் என்ற வார்த்தை விரும்பத்தக்கது அல்ல இந்த உலகத்தின் படி. ஆசீர்வாதம், நிம்மதி, பிரச்சனையற்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தை பொறுத்தல விரும்பத்தக்கது. ஆனா மரணம் என்ற வார்த்தை விரும்பத்தக்கது அல்ல. ஆனா பாருங்க, நம்மளுக்கு வேதம் சொல்லுது நாம மரிக்கணும். அப்போஸ்தல் பவுல் சொன்னாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் இப்போ இந்த ஸ்டடிஸ் எடுத்து இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம்னா, ஒரு முக்கியமான சிந்தை, ஒரு தாட் வந்து அடிக்கடி நம்ம மைண்ட்ல வருது. என்ன அப்படின்னா, ஆதிகால சபை அநேக ரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப கடைசி கால சபையில கூட அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டா இல்லைங்களா? அப்படின்னா நிச்சயமா உண்டு. அப்போ ரத்த சாட்சியான மரணத்தின் அனுபவத்துக்குள்ள ஒருத்தர் போகணும்னா அவர் எந்த அளவுக்கு தயாரானவரா இருக்கணும், அவருக்குள்ள அந்த மரணத்தை குறித்த பயம், ஒரு அச்சம், ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது. தேவன் என்ன சொன்னாலும், எந்த வாய்ப்பு கொடுத்தாலும் அதுக்குள்ள அவர் கடந்து போகிறவராக அவர் இருக்கணும். சோ கடைசி கால சபை இந்த காலத்துக்கு உரிய, அவங்களுக்கே உரிய தீர்க்க தரிசனங்களை எதிர்கொள்ளுவதற்கு அவங்க தயாரா இருக்கணும்னா, அதுல ஒரு சின்ன பாயிண்ட், தேவனுக்காக, கர்த்தருக்காக, அவருடைய சத்தியத்திற்காக இரத்த சாட்சியாய் மறிக்க வாய்ப்பு இருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தயாரா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம தயாரா? வலிகள், வேதனைகள், துக்கங்கள் நம்மளை சுத்தி வருதுன்னா அந்த நேரத்தில் நம்ம இருதயம் என்ன பாடுபடும்? இதுல ரத்த சாட்சின்னு ஒரு அனுபவம் வந்து கிட்டிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம்? அப்படி நம்மளை செய்ய போறவங்களை நம்ம எப்படி பார்ப்போம்? நம்முடைய இருதயம் அப்ப தேவனை நோக்கி எப்படிப்பட்ட ஜபங்கள் ஏறெடுக்கும்? சோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஒரு புது சிருஷ்டியா இருக்கணும்னா இந்த மாதிரி சத்தியங்கள் நம்ம கற்று வைக்கணும். மரணம் என்பது ஒரு பயம் அல்ல, ஒரு புது சிருஷ்டி. மரணம் என்பது ஒரு உண்மையான புது சிருஷ்டிக்கு ஆசீர்வாதம். அதே நேரத்தில் அந்த மரணம் அது முடிவு, அதுக்கப்புறம் கிடைக்க போது ஒரு நல்லது, ஒரு ஆரம்பம். அந்த ஆசீர்வாதமான மரணத்தை ஒருத்தர் வாங்கணும்னா அதுக்கே உரிய வாழ்க்கை வாழாமல் அந்த மரணத்தை அவர் அடைய முடியாது. பிகினிங்ல சொன்ன ரெண்டு அடையாளம் சபையினுடைய நிறைவு, இரண்டாவது அடையாளம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக தங்கள் ஓட்டத்தை நிறைவு செய்வார்கள். அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம அந்த பரிசுத்தவானுக்கே ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழாமல் ஒரு 5 வருஷமோ ஒரு 6 வருஷமோ 10 வருஷமோ தெரியல, ஒருவேளை தேவ சித்தம் இருந்து அப்படிப்பட்ட காலங்கள் நம்ம பக்கத்தில் வந்துருச்சுன்னா, உண்மையானவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் அப்ப நானும் முடிக்கணும், டைம் பக்கத்தில் வந்துருச்சு, ஏன்னா ஏற்கனவே கேட்ட சத்தியத்தின்படி எழுத்துக்களின்படி நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நானும் அப்படிப்பட்ட மரணத்துக்குள்ள போகணும். அப்படின்னா இது முடியுமானா? முடியாது. சோ வாழாமல் மரணத்தை தொட முடியாது. அந்த பரிசுத்தவானின் மரணம் என்ற இலக்கை நம்ம நெருங்கவே முடியாது. இதுதான் இந்த சப்ஜெக்டினுடைய முடிவுரை. மரணத்தை கண்ட பயம் இருக்கக்கூடாது. அது எப்படிப்பட்ட மரணமாவது தேவன் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கட்டும். நம்ம நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செஞ்சு அவர் எந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையை முடிக்க சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கணும். இரண்டாவது விஷயம் நம்ம பார்த்துட்டோம், வாழ்க்கை வாழாமல் சும்மா போயிட்டு டக்குன்னு மரணத்தை மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா வாங்கிட்டு வர முடியாது. இப்ப நம்ம சிந்திக்கலாம், இந்த இடத்துல அநேகர் கூடியிருக்கிறோம், நான் கூட பேசிட்டு இருக்கிறேன், நம்ம இந்த மாதிரி ஒரு மரணத்தை சந்திப்பதற்கு தயாரானவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கு நம்முடைய சிந்தைகளும் பதில்களும் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆனா மறந்துட வேண்டாம், ஒரு புது சிருஷ்டி கடைசி கால சபையை பற்றி இருக்கிற அநேக தீர்க்க தரிசன வசனங்கள்ல ஒரு முக்கியமான வசனம், அதுதான் இந்த பாடத்தினுடைய முடிவான வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 14:13.
பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூடப்போம், ஆவி ஆம் என்று திருவுளம் பற்றுகிறது என்று சொல்லிற்று.
ஆமா, அப்ப பாருங்க, இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தை நமக்குரியது, ஒருவேளை நமக்குரிய ஒரு தீர்க்க தரிசனமா கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப பாருங்க, நமக்கு எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம், எந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் நம்மை சார்ந்ததாக இருக்கிறது. அப்ப நாம் அதற்கு தயாரானவங்களாக மாறணும். அதற்கு ஒரு உதவியாகத்தான் ஒரு சிறு முயற்சியாக இந்த தலைப்பு நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக், பேசுவதற்கு கூட ஒரு நடுக்கம் தான். நிச்சயமா கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இந்த தலைப்புல நம்ம இன்னும் நிறைய தியானங்கள் ஏறெடுக்கலாம். பட் புரிஞ்சுக்கொள்ளணும், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவு நம்ம மரிச்சா அந்த மரணம் நடந்த உடனே உயிர்த்தெழுதலை சுதந்திரிக்க போகிறவங்க நாம. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, நம்ம மரணம் பாக்கியவான். இந்த காலகட்டத்தில் உண்மையான ஒருத்தர் செயின்டா வாழ்ந்து மரிக்கிறார்னா அது ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதம், அதற்கு இணையான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் நம்ம காட்டவே முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரியப்படுத்துகிறேன். ஆமேன்.